நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையும், நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும், திமிர்ந்த ஞானச் செருக்கும் இருப்பதால் செம்மை மாந்தர் திரும்புவதில்லையாம் என்று அருமையாக கவிதை எழுதியிருக்கிறார் பாரதி. ஒரு புதுமை பெண் தெளிந்த ஞானமும் நல்ல கொள்கைகளும் கொண்டதால் அந்த வீர மங்கை யாருக்கும் பயப்பட தேவையில்லை என்கிறார் பாரதி. ஸோ இன்னைக்கு பாட்காஸ்ட்ல ராணி லட்சுமிபாய், வேலு நாச்சியார் போன்ற வீர மங்கைகளை பற்றி பேச போறேனா? இல்லை, நம்ம இந்திய வரலாற்றின் பாதையை மாற்றிய சம்பவத்தை பற்றியும் அதற்கு காரணமான வீரனை பற்றியும் பேச போகிறேன். இந்த கவிதையை ஏன் சொன்னேன் அப்படின்னு கதையின் இறுதியில் தெரியும். வெல்கம் டு பான்சாய் பாட்காஸ்ட் மக்களே, உங்களின் நந்தினி செந்தில்குமார். நேரா இப்போ கதைக்குள்ள போலாம். கிபி 620 நம் வட இந்தியா ஒரு கொடியின் கீழ் ஆளப்பட்டது. ஹர்ஷவர்தன் மகாராஜா, அவர் வடக்கில் தானேஸ்வரம் இன்றைய ஹரியானா, வடகிழக்கில் காமரூபம் இன்றைய அசாம், வெஸ்ட் பெங்கால் கனௌஜ் இன்றைய உத்தரப்பிரதேஷ், மேற்கில் நர்மதா நதி வரை தன் ஆட்சியை விரிவுபடுத்தினார். அப்படியே தென்னாட்டில் தன்னோட ஆட்சியை விரிவுபடுத்தலான்னு போர் செஞ்சப்ப 2 மன்னர் ஹர்ஷவர்தனை தோக்கடிச்சிடுறாரு. ஹர்ஷரும் திரும்ப தன் தலைநகரமான கனௌஜுக்கே போயிட்டு மக்களுக்கு சேவை செய்யலாம் அப்படின்னு முடிவுக்கு வராரு. ஏழைகளுக்கு செல்வத்தை வாரி வழங்கினார். நோயாளிகளுக்கு மருத்துவ வசதி செஞ்சு தரதா இருக்கட்டும், மாணவர்களுக்கு நல்ல கல்வி தரதா இருக்கட்டும், எல்லா டிபார்ட்மெண்ட்டும் பக்காவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டாரு. இவரோட காலத்தில் தான் சைனாவில் இருந்து ஹுவாங் சுவாங்னு ஒரு அம்பாசிடர் புத்த மதத்தை தெரிஞ்சுக்கணும்னு வந்தார். வந்தவர் நம்ம இந்தியாவில் இருக்க ஆளுமை பற்றி என்ன சொன்னார் தெரியுமா? நான் எத்தனையோ மன்னர்களை சந்தித்திருக்கிறேன், ஹர்ஷரை போல ஒருவரையும் பார்த்ததில்லை. நான் நிறைய நாடுகளுக்கு சென்றிருக்கிறேன், ஆனால் இந்தியாவை போல ஒரு நாட்டையும் பார்த்ததில்லை. உண்மையிலேயே இந்தியா மிக உயர்ந்த நாடு. அந்த நாட்டு மக்களும் மன்னர்களும் ஹர்ஷரை போலவே உயர்ந்தவர்கள் அப்படின்னு பெருமையாக பாடியிருக்கிறாரு. கிமு 300 அசோகர் எப்படி பிரிஞ்சிருந்த இந்தியா நாட்டை ஒருங்கிணைச்சாருன்னு எபிசோட் 1 பார்த்தோம். அசோகருக்கு பின் 300 அப்புறம் ஹர்ஷர் வட இந்தியாவை ஒரு கொடி கீழ் கொண்டு வந்திருக்கிறார். அவருக்கு பிறகு வட இந்தியா பிரிஞ்சு பல சிற்றரசர்களால் ஆளப்பட்டு வந்தது. இந்தியாவில் இந்த நிலைமை தொடர்ந்துச்சு. இங்கேருந்து அப்படியே 12 பயணம் பண்ணால் டெல்லியை ஆண்ட வீரன் பிருத்திவிராஜ் சௌஹான், இவர் தான் நம்ம கதாநாயகன். இவரோட கதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாமா? இந்த மாவீரனை பற்றி நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் இஸ்லாமிக் ரூல் இந்தியாவுக்குள்ளே அடியெடுத்து வச்ச அந்த முக்கியமான நிகழ்வு பிருத்திவிராஜ் சௌஹான் காலத்தில் தான் நடந்தது. 12 டெல்லியை ஆண்டு வந்த மன்னர் தான் பிருத்திவிராஜ் சௌஹான். அதே நேரத்தில் பெரிய ராஜ்யமான கனௌஜை ஆண்டு வந்தார் ஜெய்சந்த் மகாராஜா. ஜெய்சந்த் மகாராஜா தான் ஒரு மன்னருக்கெல்லாம் மன்னராக இருக்கணும்னு ஆசைப்பட்டார். அதற்கு ராஜசூய யாகம் செஞ்சார். எல்லா சிற்றரசர்களும் ஜெய்சந்த் தான் மகாராஜான்னு ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் நம்ம கதாநாயகன் பிருத்திவிராஜ் சௌஹான் ஏற்றுக்குவாரா? சான்ஸே இல்லை. ஜெய்சந்த் ராஜா அனுப்பின தூதுவன்ட்ட டெல்லிக்கு பிருத்திவிராஜ் சௌஹான் தான் அரசன்னு போய் சொல்ல சொல்லிட்டாரு. இந்த விஷயத்தை கேட்ட ஜெய்சந்த் ராஜா ஒரு திட்டம் போடுறாரு. ராஜசூய யாகத்தோட சேர்த்து தன் மகள் சம்யோகிதாக்கு ஸ்வயம்வரம் நடத்தலான்னு யோசிச்சாரு. எல்லா ராஜாக்களுக்கும் அழைப்பு விடுறார். அந்த நிகழ்ச்சியப்போ பிருத்திவிராஜ் சௌஹான் இழிவுபடுத்தணும்னு பிருத்திவிராஜ் சௌஹானோட உருவ சிலையை காவலாளி போல அரண்மனைக்கு முன்னாடி நிற்க வைக்கிறாரு. ஜெய்சந்த் ராஜாவுக்கு பிருத்திவிராஜ் சௌஹான் மேலே இவ்வளோ வெறுப்பு இருந்தும் சம்யோகிதா சின்ன வயசுலேருந்து பிருத்திவிராஜ் சௌஹானோட வீர செயல்களை கேட்டு அவர் மேலே காதல் கொள்கிறார். ஸ்வயம்வரம் நடக்க இருந்தபோது பிருத்திவிராஜ் மன்னர் மாறுவேடம் அணிந்து கனௌஜுக்கு வருகிறார். ஸ்வயம்வரத்தில் சம்யோகிதா அவளுக்கு பிடித்த மன்னருக்கு மாலை அணிவிக்கணும். ஆனால் சம்யோகிதா எந்த மன்னருக்கும் மாலை அணிவிக்கலை. அப்படியே வெளியே ஓடிப்போய் வெளியில் நிற்கிற பிருத்திவிராஜ் சௌஹான் சிலைக்கு மாலை போட்டுடுறா. எல்லாரும் அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. இந்த நேரத்தில் மாறுவேஷத்தில் இருந்த பிருத்திவிராஜ் மன்னர் அப்படியே சம்யோகித்தாவை தூக்கிட்டு டெல்லிக்கு எஸ்கேப் ஆயிடுறாரு. தன் மகளை இழந்த ஜெய்சந்த் மன்னரால் எதுவுமே பண்ண முடியல. பிருத்திவிராஜும் சம்யோகித்தாவும் காதலில் மூழ்கி இருக்காங்க. இந்த நேரத்தில் நாட்டை சரியாக கவனிக்காமல் விட்டார் நம்ம கதாநாயகன். அதுவும் இல்லாமல் இந்தியா சின்ன சின்ன நாடாக பிரிஞ்சு பல ராஜ்புட் அரசர்களால் ஆளப்பட்டு வந்தது. ஒற்றுமை இல்லாத இந்த சமயத்தில் சதாபுதீன் கோரி என்கிற முகமதோவ் கோரி முகமதோவ் கசினியை கொன்னுட்டு ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், ஈரான் எல்லா இடத்தையும் பிடிச்சிடுறாரு. எதிர்பாராத இந்த டைமில் லாகூர்லேருந்து டெல்லிக்கு வந்து பிருத்திவிராஜ் சௌஹான் மேலே போர் எடுக்கிறார். எந்த ஒரு முன்னேற்பாடும் இல்லாதனால பிருத்திவிராஜ் சௌஹான் அந்த போரில் தோத்துடுறாரு. நம்ம கதாநாயகனை கைது செஞ்சு கொண்டு போகிறார் முகமதோவ் கோரி. கைது பண்ண கோரி மன்னன், நான் எப்படி முதல் போரில் உன்ட்ட தலை குனிஞ்சு நின்னேனோ அதே மாதிரி நீயும் தலை குனிஞ்சு நிற்கணும்னு கட்டளையிடுறார். மாவீரர் பிருத்திவிராஜ் சௌஹான் கொஞ்சம் கூட தலை குனியில நிமிர்ந்து கண்ணில் கோபத்தோட பார்க்குறாரு. இதை பார்த்து பொறுக்காமல் அவரோட ரெண்டு கண்ணையும் செதைச்சிட்டாரு கோரி. பிருத்திவிராஜ் சௌஹானோட நெருங்கிய நண்பனான சந்த் இந்த எல்லா செய்தியும் கேட்டுட்டு பழிவாங்கிறதுக்கு ஒரு நல்ல திட்டம் போடுறாரு. சந்த் நேராக கோரி கோட்டைக்கு போய் பிருத்திவிராஜ் சௌஹானுக்கு கண்ணே தெரியலன்னாலும் குறிப்பாத்து சுடுவார், வில்வித்தையில் மிக திறமைசாலி அப்படின்னு சவால் விடுறாரு. கோரியால் நம்ப முடியல, கண்டிப்பாக பார்த்தாகணுமேன்னு சொல்லிட்டு சவாலுக்கு ஏற்பாடு செய்கிறாரு. பிருத்திவிராஜ் மன்னர் எந்த ஒரு சாதாரண நபரோட கட்டளையும் ஏற்றுக்க மாட்டார், நீங்கள் தான் சுடுறதுக்கு கட்டளை இடணும் அப்படின்னு ஒரு சின்ன கோரிக்கை வைக்கிறாரு சந்த். அதையும் ஒத்துக்கிட்டாரு கோரி. போட்டி தொடங்குது. சதாபுதீன் கோரி சுடுறதுக்கு கட்டளையிடுறார். பிருத்திவிராஜ் சௌஹான் ஓசையை கேட்டு கோரி மன்னன் இருக்கும் திசையை கணிச்சு அவரை நோக்கி சுட்டு கொள்கிறார். தன் அவமானத்திற்கு பழிவாங்கினதும் பிருத்திவிராஜ் சௌஹான் சந்தும் ஒருவருக்கொருவர் குத்தி கொண்டு வீரமரணம் அடைகிறாங்க. மக்களே, இன்னைக்கு ஸ்டோரி பிடிச்சிருந்ததா? கரெக்ஷன்ஸ், ஃபீட்பேக்ஸ் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.